தேவனுடைய பிரசன்னம் நாமத்தில் இருக்கிறது. தேவ ஆவியானவர் நாமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். நான் சொல்வது உண்மை. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனது. கண்மலைகளும் கரைந்து போகிற உங்களுடைய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கடினமான இருதயங்கள் எம்மாத்திரம் சுவாமி உடையட்டும். உங்களுடைய சன்னிதானத்தில் உடைந்து உருகட்டும். உங்களுடைய சமூகத்தில் கரையட்டும். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள, ஓ உள்ளங்களை உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொள்ள, ஓ இருதயங்களை உடைத்து உருவாக்குங்க. நாங்கள் மண்டாடு ஒரு அசைவு உண்டாகட்டும் ஐயா, ஒரு அசைவு உண்டாகட்டும் ஐயா. நான் பார்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அசைவு உண்டாயிட்டது. ஓ அவைகள் காலூன்றி எழுந்து ஒரு சேனையாய் நின்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சேனை எழும்பட்டும் ஐயா, உமக்கண்ட ஒரு சேனை எழும்பட்டும் ஆண்டவரே. உமக்கண்ட ஒரு படை எழும்பட்டும் ஐயா, உமக்கண்ட ஒரு சேனை எழும்பட்டும் என்று மண்டாடுகிறோம், மண்டாடுகிறோம், மண்டாடுகிறோம் ஐயா, மண்டாடு. உமக்கண்ட ஒரு சேனை காலூன்றி நிற்கட்டும். கர்த்தாவே உம்முடைய நாமத்தை சொல்லட்டும். மனுஷன் 44 மாத்திரமல்ல, அன்று உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவார், பிழைப்பான் என்று நீ சொல்லியிருக்க அன்பு நாங்கள் நம்புறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, அது எங்களை ஊன்ற கட்டுகிறது, அது எங்களை திருத்துகிறது என்பது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் இந்த நாளில் எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. இந்த மன்னாவை அனுப்புங்க. அவர்களை நாங்கள் உட்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நான் உட்கார்ந்து நாமத்துக்கு வாய்ப்பு உண்டாகட்டும். நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் The Book of Acts Chapter 27 and 28. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரம் 1 வாசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரம்
நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டணத்தாரைச் சேர்ந்த ஜூபிலி என்னும் பேர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அபிரமித்தியங் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தாக்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். ஜூபிலி பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும்படி உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காட்டா இருந்தபடியினால் சீப்ரு தீவில் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு பிசிலியா பம்பிலியா நாடுகளில் கடல் வழியாய் ஓடி ஈசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போக
28:1 படி.
நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில உறவுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் வழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
சரி, இன்றைக்கு நான் உங்களோட அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கப்பல் பிரயாணத்தை குறித்து நான் உங்களோட பேசலாம்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் வரும்பேன். மூன்று பிரயாணங்களை அவர் தன்னுடைய மிஷனரி பணியிலே அல்லது தேவன் தன்னை அழைத்த ஊழியத்தின் பாதையிலே மூன்று நெடும் பயணங்களை அவர் செய்ய வேண்டியிருந்தது. இதுதான் அவர் செய்த கடைசி பிரயாணம். இந்த பிரயாணத்தில் அவர் அனுபவித்த வேதனைகள், அவர் பட்ட கஷ்டங்கள். சோ ஐ வாஸ் ஷேக்கிங் பை த வேர்ட்ஸ் விச் ஹஸ் ரிட்டன் இன் திஸ் சாப்டர். சோ இந்த பாலை வேலைகளில் நமக்கு இருக்கிற நேரத்துக்கு காலத்துக்கும் தக்கதாக நான் இந்த கப்பு பிரயாணத்திலிருந்து கற்றுக்கொள்கிற நான் பக்தி விருத்தி அடைய நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு பகதோடு வரும்புறேன். அதுக்கு முன்பாக நான் ஒரு வசனம் வாசிக்கும். யாத்திரா 32 அதிகாரம் எல்லாம் எடுத்துக் கொடுக்க தயசு. ஓப்பன் யோர் பைபிள் அண்ட் ஓப்பன் யோர் ஹார்ட் பிளீஸ். பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். 32 அதிகாரம் 1-2 படி.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறத ஜனங்கள் கண்டபோது,
உபாகமம் 32:1-2 வாசிக்கிறீங்க. உபாகமம்
வானங்களே செவிகொடுங்கள்,
வானங்களே செவிகொடு,
நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக, மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும்.
இரண்டாவது வசனத்தை திரும்ப படி.
மலையானது மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும்.
எல்லாம் எடுத்துறீங்களா? இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நான் வாசிப்போமா? லெட் அஸ் ரீட் த வேர்ஸ் போல் டுகெதர். எல்லாரும் போய் சேர்ந்து இந்த வசனத்தை நான் வாசிப்போம். 32:2 எல்லாம் சேர்ந்து படிங்க பாப்போம்.
மலையானது இளம் பயிர்கள் பொழிகிறது போல என் உபதேசம் பொழியும்,
பனித்துளிகள் புல்லின்கள் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். எப்படி இதை சொல்ற தெரியுமா? வானங்களே செவிகொள், பூமியே என் வாய்மொழியை கேட்பாயா, அப்படி சொல்லிட்டுதான் இந்த வசனத்தை சொல்றார் ஆண்டவர். ஏன் அப்படி சொல்ற தெரியுமா? ஜனங்கள் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்த போது, லட்சுமி, செவி கொடுக்க வேண்டியவர்கள் செவி கொடுக்காமல் போன போது தேவன் வானத்தை கூப்பிடுறாரு, வானங்களே செவி கொடுங்கள், பூமியே என் வாய்மொழியை கேட்பாயா, அப்படி சொல்லிட்டு தான் அங்க சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, மலையானது இளம் பயிரு மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழி அப்படி இருக்காது. அது மட்டுமல்ல, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். என்ன கருமானவர்களே, பயிருக்கு மழை முக்கியம், மிக மிக முக்கியம். புல்லுக்கு பனி மிக மிக அவசியம். இதை போலவே உனக்கும் எனக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவருடைய உபதேசம், தேவனுடைய வசனம் மிக 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 முக்கியம். சோ ஆண்டவருடைய வசனம் நமக்கு இளம் பயிரின் மேல் பொழிகிற மழையை போல இருக்கணும். மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனம் புல்லின் மேல இறங்குற பனித்துளி போல நமக்கு இருக்கணும். அவர் தேவனுடைய வார்த்தைகள் நாம் ரசிப்பதுக்கு அல்ல, அவைகள் நாம் ருசிப்பது. ஆண்டவருடைய வசனங்கள் நம்முடைய அபிப்பிராயத்துக்கு அல்ல, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்வது. ஆகவேதான் 19 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, மட்டுமல்ல அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதுமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதம் நாம். ஆகவே நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நாம் எல்லோருக்கும் ஆண்டவருடைய வசனத்தின் மேல், தேவனுடைய வசனத்தின் மேலே ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு விருப்பம் இருக்கணும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போது நாம் ஜெபித்து வரோம், ஜெபித்து வரோம், ஜெபத்தோடு வரோம். எப்படி நாம் ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசு, இன்றைக்கு நீர் என்னோடு பேசு, என்ன பேச போற, இன்றைக்கு நீர் என்னத்தை என்னோடு கூட நீ இடைப்பட போகிறீர், அதை நாம் மனதில் வைத்து நாம் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பே ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நாம் வருவோமாக இருந்தார். நான் தேவ சமூகத்தில் நினைக்கிற கர்த்தர் ஊழியக்காரனாக நான் சொல்றேன், நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்மாக்களோடு உள்ளங்களோடு அவர் பேசித்தான் ஆவார், அவர் இடைப்பட்டுத்தான் ஆவார். தேவன் நம்மோடு பேச விரும்பும், ஆனால் நாம தான் அந்த அளவுக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விருப்பம், ஆனா நாம் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் பாரு. சோ இன்றும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கு, என்றும் அவர் பேசுவார், ஆனா நாம் தேவன் பேச நம்மை நாம் பக்குவப்படுத்தணுமே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ லெட் அஸ் ப்ரிப்பேர் அவர் ஹார்ட் டு ரிசீவ் த வேர்ட் அண்ட் அக்செப்ட் த வேர்ட் ஆஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகளை தேவ வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை ஆர்வமாக விருப்பமாக நாம் கேட்கிறதுக்கும் அதை நமக்கு நாம் உட்கொள்றதுக்கும் நம்மை நாம் பக்குவப்படுத்தணும். மட்டுமல்ல அவைகளை கை கொள்ளவும் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஆத்மா வாழும், அப்படிப்பட்ட ஆத்மா செழிக்கும். ஆகவேதான் ஒரு பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. A single word is enough to heal our soul. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய ஆத்மாவை குணமாகும். தேவனுடைய நாள் நம்மோடு பேசுவாராக, விடைபடுவாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகும். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு டாபிக் ஆஃப் அவர் சர்வன்ட்டோட கடினமான கப்பற்பறையாளர், கடினமான கப்பற்பறையாளர். பவுல் செய்த 3 பிரயாணத்தை இந்த 20 அப்போஸ்தல நடவடிக்கைகளாகிய 27-28 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பிரயாணத்திலே அவர் பட்ட கஷ்டங்கள், அனுபவித்த வேதனைகள், உண்மையாக ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ அதை உண்மையாக உட்டு கவர்த்து படிக்கும் போது ஐ பிலீவ் நிச்சயமாக அவனுடைய இருதய உடை. இந்த பிரயாணத்தை அவர் செய்யும் போது கப்பலிலே அப்போஸ்தலன் பவுல் இந்த பிரயாணத்தை செய்யும் போது மக்கதோனியா தேசத்தானாகிய அரிஸ்தக்கு, தெசலோனிக்கையில் இருக்கிற அதாவது இன்றைய கிரீக் என்று அழைக்கப்படுகிறது, தெசலோனிக்கு பட்டணத்தில் இருக்கிற அரிஸ்தக்கு என்கின்ற ஒரு தேவ மனுஷனும் அப்போஸ்தலன் பவுலோடு இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, லூக்கா பெரியமான வைத்தியனாகிய லூக்கா, ஹி வாஸ் எ டாக்டர், எஜுகேட்டட் பர்சன், வெல் நோன் பர்சன், படித்தவர், டாக்டர். இந்த பிரயாணத்தில் அவரும் இவரோடு கூட இருந்திருக்க. சோ அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த லூக்கா தான் இந்த பிரயாணத்தை அவர் எழுதுகிறார். லூக்கா ஒரு வரலாற்று ஆசிரியர் கூட. லூக்கா சுவிசேஷத்தை நமக்கு அவர் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நமக்கு அளிக்கிற ஒரு கிருபையை, அந்த ஊழியத்தை, அந்த பொறுப்பை ஆண்டவர் லூக்கா கொடுத்தார். அது அவருடைய ஊழியம். லூக்கா ஏதும் பிரசங்கம் பண்ணினதாகவோ, ஏதும் அற்புதங்களை செய்ததாகவோ, யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததோ நாம பார்க்க முடியாது. ஆனா அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து அவர் மூலமாக தேவன் செய்த காரியங்களையும் அவர் பேசின தேவ வார்த்தைகளையும் சரித்திரங்களையும் சம்பவங்களையும் ஆதாரபூர்வமாக அனுபவத்தோடு ஆவியான வழித்தோடு எழுதுகிறது அவருடைய ஊழியம். அது அவருடைய ஊழியம், அவருக்கு கொடுத்த ஊழியம், அது அவர் நிறைவேற்றியிருக்கார். அப்படியா அவர் எழுதினபடியால் தான் நாம் இன்றைக்கு லூக்கா சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கப்பல் பிரயாணம் ஒரு கடினமான பிரயாணம், உயிர் சேதம் உண்டாகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கப்பல் பிரயாணம் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த இந்த கப்பல் பிரயாணம். என்னை பொறுத்தவரையில் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தயவு செய்து நான் ஆண்டவருக்கு முன்பாக அன்பா உங்களை கேட்கிறேன், முடிந்தால் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த 27 அதிகாரத்தையும் 28 அதிகாரத்தையும் சபை பிள்ளைகளாக நீங்க எல்லாரும் கருத்தாக ஜெபத்தோடு படிக்கணும் ஆண்டவருக்கு அன்பா நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸ்பெஷலாக ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறவர்கள், யூ ஷுட் பி ஸ்டடி தட் சாப்டர்ஸ், தென் யூ கேன் லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்சர், தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி கேன் டூ த மினிஸ்ட்ரி பிஃபோர் த லார்ட், ஹவு கேன் அக்கம்ப்ளிஷ் த வில் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி நாம் அதை செய்கிறது, எப்படி அதை செய்து பூர்த்தி செய்கிறது என்கிறத குறித்து நாம் பார்க்கலாம். எனக்கு அறிவானவர்களே, இந்த கப்பல் பிரயாணம் அவன் செய்த கடைசி பிரயாணம். இவன் எருசலேமில் இருந்து ரோமாபுரிக்கு இந்த பிரயாணத்தை அவன் மேற்கொள்கிறான். ஆனால் இனிமேல் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பி தன் சொந்த இடத்துக்கு அவன் எருசலேமுக்கு திரும்பி வரவே முடியாது. பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு டை ஆஸ் எ மார்ட்டர் ஃபார் கிறைஸ்ட் இன் ரோம். ரத்த சாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுத்து தன் ரத்தத்தையும் தன் கழுத்தையும் தன் தலைவருக்கு கொடுக்கிறதுக்காக இந்த பிரயாணத்தை அவர் மேற்கொள்றான். ஆகவேதான் இதை அறிந்த எபேசுல இருந்த விசுவாசிகள் அவனை எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவனை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு சோ என்று அழுதார். சோ என்று விசுவாசிகள் அழுதார்கள். ஏன் தெரியுமா? ஆவியானவர் முன்பே திருமணம் பண்ணினார், இனிமேல் பவுல் இங்கு திரும்பி வரமாட்டார். ஆகவே இத்தனை ஆண்டுகள் எங்களோடு இருந்து இவ்வளவு காலமாக இருந்து பரலோகத்தின் வழியை எங்களுக்கு காட்டி தந்த இந்த தேவ மனுஷனை, பரம பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டி தந்து நாம் பாவங்களிலிருந்து வழிவில விலகி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் செல்ல பாதை காட்டின இந்த மனுஷனை இழக்க முடியாமல், அந்த ஊழியக்கான இழக்க முடியாமல் அந்த எபேசுவில் இருந்த விசுவாசி எல்லாரும் சோ என்று கண்ணீர் விட்டு கதர் குடும்பம் குடும்பமாக பிள்ளைகளோடு வந்து அழத் தொடங்கினர். அவர் கடற்கரையிலே அவர்களை வழி அனுப்பும் போது அவர்கள் எல்லாரோடும் கடற்கரையிலே முழங்கால் போட்டு அவன் ஆண்டவர் நோக்கி செபித்தார். அவர் சொன்னார், நீங்கள் இப்படி அழுது ஏன் என் இருதயத்தை கரைய பண்ணிருக்கேன்? ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கேன். பிளீஸ் லீவ் மீ, ஐ வாண்ட் டு கோ. ஆகவே தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று விட்டார். அவன் அப்படியாக எருசலேமுக்கு வந்து அங்கே பிரதான ஆசாரியராலும் கைது செய்யப்பட்டு ஒரு கைதியை போல அவன் கைகள் கட்டப்படுது. ஏன் கைகளை கட்டினார்? நீ என்னப்பா செய்த? நீ என்ன குற்றம் செய்த? தேச துரோகம் என்ன செய்தார்? சட்டங்களை எங்கே மீறினாய்? ராஜாவுக்கு விரோதமாக என்ன செய்தார்? என்ன குழப்பத்தை கொண்டு வந்தாய்? என்ன கலகத்தை கொண்டு வந்தாய்? பின்ன ஏன் ஒரு கைதியை போல உன் கைகள் கட்டப்பட்டது? இந்த கப்பல் பிரயாணத்தை அவன் மேற்கொள்ளும் போது அவன் கைகள் சங்கிலினாலே கட்டப்பட்டது. தட்ஸ் மீன் அவர் ஒரு கைதி, தட்ஸ் மீன் அவர் ஒரு குற்றவாளி. உலகத்தின் பார்வையிலே, உலகத்தின் கண்களுக்கு அவர் குற்றவாளி. பட் தேவனுக்கு முன்பாகவோ அவன் நரபராதி. இன்றைக்கு அநேகர் உலகத்தின் கண்களுக்கு நரபராதி, ஆனா தேவ பார்வையிலோ குற்றவாளிகளாக இருக்கிறார். Which is important for your life. Think about that. நாம் தேவனுக்கு முன்பாக நிரபராதிகளாக இருக்கிறோமா, குற்றவாளிகளாக இருக்கிறோமா? நான் இடத்தில் ஒரு குற்றத்தையும் காண, ஆனாலும் என்னை நியாய தீர்க்கிறவர் அவர் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இந்த பிரயாணத்திலே அவருடைய கைகள் கட்டப்பட்டது. கைதிய போல ஒரு குற்றவாளியை போல கப்பலிலே ஏறி நாடு கடத்தப்படுகிறார் சொந்த தேசத்தை விட்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைகள் கட்டப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் அவருடைய கைகள் கட்டப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்ன சாட்சி நிமித்தம். அல்லது இன்னும் ஒரு படி மேலே நான் போய் சொல்லுவேனா இருந்தால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் ஆண்டவர் இரட்சகர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறத்தாழ அந்த பிரதேசங்கள், அந்த தேசங்கள் எல்லாம் அவர் முழங்கினபடியால், இனிமேல் நீ இப்படி பேசக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சுவிசேஷத்தை நீ பேசக்கூடாது என்பதற்காக அவன் கைகளை கட்டி ஒரு கைதி போல தன் சொந்த தேசத்தை விட்டு ரோமாபுரிக்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசுவுக்காய் அவன் கைகள் கட்டப்பட்டது. ஆனால் அவன் வாய் மாத்திர கட்டப்படவில்லை. கைகளை கட்டினான், ஆனா அவட வாயை கட்ட முடியவில்லை. சாகும் வரைக்கும் ரோமுக்கு போய் அங்கே தனக்கு ஒரு வாடகை வீட்டை வாங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த வீட்டில் இருந்து வீட்டை விட்டு வெளியில போக இயலாது. வீட்டு கைதி, ஹவுஸ் அரெஸ்ட். He was in the house arrest. ஆனா அந்த வீட்டை தேடி ஆண்டவர் ஜனங்களை அனுப்பிட்டே இருந்தார். எதற்கு தெரியுமா? நற்செய்தியை, சுவிசேஷத்தை. அவனுக்கு தலையில் இருந்து கால் வரைக்கும் சுவிசேஷம். தட்டினாலும் இயேசுவை பற்றி பேசினான், விழுந்தாலும் இயேசுவை பற்றி பேசுவான், கதைச்சாலும் இயேசுவை பற்றி தான். சுவிசேஷம் உள்ளத்தில், அவரை கழுத்தை ஒட்டி கொள்ளுற, நீரோ மன்னனால கொலை செய்யப்படுற அந்த கடைசி நாள் வரைக்கும் he was preaching the gospel in house arrest. வீட்டு காவலிலே வைக்கப்பட்டிருந்தாலும் சாகும் வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்து கொடியிட்டு போனார். உன் கைகள் மாத்திரமில்லை, இனி நீ சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. அவர் கழுத்தை விட்டினார், சத்த சாட்சியாக மறுத்தார் என்று சரித்திர குறிப்பு சொல்றது. ரோம் நகர் கருமாறுகள், இந்த சாயங்கால வேளையில் நாம் இந்த கற்பு பிரயாணத்தில் இருந்து ஒரு 5 அல்லது நேரம் இருந்தால் ஒரு 6 அல்லது சமீப இருந்தால் ஒரு 7 காரியங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை I would like to ask you, நீங்களும் இதை படியுங்க. நான் அப்போ சொன்னது போல படியுங்க, வாசியுங்க. உங்களுக்கும் இதை விட இன்னும் பல குறிப்புகளை கர்த்தர் உங்களோடு பர்சனலாக பேச முடியும். So he can encourage you, he can develop you, he can mold and he can mold you by his word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கு. தன்னுடைய வார்த்தைகளால் நம்மளை வணைவார், நம்மை உடைப்பார். எதற்கென்றால் நம்மை உருவாக்குவதற்கு. நேரம் போறபடியால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளுக்குள்ளே நாம் கடந்து போவோம். நம்பர் 1, ஏன் இந்த கப்பல் பிரயாணம், ஏன் இந்த கடினமான பிரயாணம்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னிச்சையாக தன் சொந்த விருப்பத்தின்படி கப்பல் ஏறி ரோமுக்கு போனாரா? அல்லது தானே தனக்குள் தீர்மானித்து தன் விருப்பமாக கப்பலேறி ரோமுக்கு போற பாதையிலே இப்படிப்பட்ட பல கடினமான அந்த பிரயாணத்துக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி வந்ததா? அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் விட்ட பிழைகளினால் இப்படிப்பட்ட ஒரு உயிர் சேதம் உண்டாகத்தக்க அளவுக்கு இந்த கப்பல் பிரயாணத்தை அவர் சந்திக்க வேண்டி இருந்ததா? ஏன் இந்த கப்பல் பிரயாணத்தை அவர் செய்தார், எதற்காக இந்த கப்பல் பிரயாணத்தை அவர் மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். படிங்க அப்போஸ்தலர் 23:11 படிங்க. அப்போஸ்தலர் 23:11.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே துடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்.
ரைட். இப்ப ஆண்டவர் இயேசு பர்சனலாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னாரு, நீ எருசலேமில சாட்சி கொடுத்தது போல ரோமிலும் சாட்சி கொடுக்கணும், ராயனுக்கு முன்பாகவும் நீ சாட்சி கொடுக்கணும். ஆகவே நீங்க ரோமுக்கு போகணும். ஆசியாவில் அவர் எல்லா இடத்திலும் ஏறத்தால இல்லிருக்கும் வரைக்கும், எருசலேம் தொடங்கி இல்லிருக்கும் தேசியம் வரைக்கும், அதாவது ஏசியா மைனர் என்று சொல்லப்படுற துருக்கி முழுவதும், சீப்ரு தீவு, துருக்கி, இஸ்ரேல், பலஸ்தீனம் முழுவதும் ஏறத்தால அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஒரு மனிதன் ஆனாலும் சில பேர் ஆண்டவனுக்கு ஒரு டீமாக கொடுத்திருந்தார், சுவிசேஷத்தால் நிரப்பினார். ஆண்டவர் சொன்னார், ரைட், இப்ப நான் உன்னை ரோமுக்கு அனுப்ப போறேன். எனக்காக இங்கே நீ பிரசங்கித்த அதே பிரசங்கத்தை, இங்கே நீ பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தை நீ ரோமாவிலும் பிரசங்க வேண்டும், அங்கும் நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும், அவன் நீ ரோமுக்கு போக வேண்டும் சொல்லி ஆண்டவர் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு பேசினார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கொண்ட இந்த கடினமான கப்பற் பிரயாணம் தேவ திட்டப்படி, தேவ சித்தப்படி மேற்கொள்ளப்பட்ட ஒரு பிரயாணம் என்பதை முதலாவது நாம கருத்தில் கொள்ளணும். ஏன் இந்த பிரயாணம் தேவ சித்தப்படி? ஐ ஆம் மூவிங், ஐ ஆம் கோயிங். அது கடினமா இருக்குதோ, கஷ்டமா இருக்குதோ, அது வேதனை நிறைந்ததோ, துக்கமானதோ, பாரமானதோ, தட்ஸ் நோ ப்ராப்ளம். பட் ஐ ஆம் மூவிங், ஐ ஆம் கோயிங் ஆன். ஏன் தெரியுமா? இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய திட்டம், இது தேவன் எனக்கு கொடுத்த நோக்கம். சோ ஐ ஹேவ் டு மூவ். நீ நான் இருக்க முடியாது, ஐ ஹேவ் டு மூவ், நான் போகணும். கடினமான பிரயாணம் தான். கடல் சமுத்திரங்களை கடுக்குகள். ஆகவே நாம் முதலாவது நாம் இதில் கற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவன் இந்த கடினமான கப்பற் பிரயாணத்தை மேற்கொண்டது தேவனுடைய நோக்கத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி. இப்ப என்ன கவனிங்க, தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய வழி நடத்துது சிற்சில நேரங்களிலே கடினமாக இருக்கு, சிற்சில நேரங்களிலே அது கண்ணி நிறைந்ததாக இருக்கு, சிற்சில நேரங்களிலே அது பாரமானதாக இருக்கு. ஆனால் தேவனுக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்த தேவ மனிதன் அந்த பிரயாணமோ அல்லது தேவனுடைய திட்டத்தில் இருக்க கஷ்ட நஷ்டமோ எவ்வளவு என்பதை அவன் சிந்திக்க மாட்டான். எப்படியாவது தேவன் தனக்கு கொடுத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் சித்தத்தை நிறைவேற்ற அவன் தீவிரி பார்ப்பான். அங்க ஒரு மன்னர் இருந்தான், அவனையும் ஆண்டவர் அழைத்தார். யார் அந்த நபர் தெரியுமா? யோனா. அவரும் ஒரு கப்பல் பிரயாணம் மேற்கொண்டார். ஆனால் அது தேவ சித்தத்தின்படி மேற்கொள்ளப்பட்ட பிரயாணம் அல்ல. அவர் அந்த பிரயாணத்தில் அனுபவித்த வேதனைகளும் கஷ்டங்களும் கடினமான பாதைகளும் தேவனால உண்டானவர்கள் அல்ல. அவர் தானாக தனக்கு தேடிக்கொண்டு போய், அதற்கு ஆண்டவர் பொறுப்பாளி அல்ல. ஆகவே இந்த சாயங்கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து தேவனுடைய கிருபையின்படி நான் இப்படி சொல்லுகிறேன், தேவ திட்டத்தை, உன்னை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற எப்படியாவது உன்னை நீ சபிப்பன். நீ அனுபவிக்கிற வேதனைகள் அங்கே பலருக்கு ஆசீர்வாதமாகுமா? உன்னை உடைத்து தான் அங்கே பலர் உன்னை வருத்தி தான் அங்க பலரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். உடையாத ஒரு நபரை தேவன் உருவாக்க முடியாது. நான் இருக்கிறபடி தேவன் என்னை பயன்படுத்த முடியாது, நான் இருக்கிறபடி தேவன் என்னை பாவிக்க முடியாது. ஆண்டவர் என்னை பயன்படுத்தணுமா இருந்தால், தேவன் என்னை பாவிக்க வேண்டுமா இருந்தால், அவர் என்னை உருவாக்கணும். அவரனை மனையணும், அவரனை சரிப்படுத்தணும். Listen to me please closely and carefully. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கொண்ட இந்த பிரயாணம், இந்த கடினமான கப்பல் பிரயாணம், தேவ சித்தத்தின்படியும் தேவ வழிநடத்தலின்படியும் தேவ திட்டத்தின்படியும் மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியாவிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போல ரோமிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், ஆசியாவிலே இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி சொன்னது போல ரோமபுரியிலும் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கடினமான கப்பல் பிரயாணத்தை அவர் மேற்கொள்ள தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நான் இதை குறித்து யோசித்து பார்த்தேன். நான் சொல்ல கொஞ்சம் சிந்தி. I speak the word of God. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரயாணங்களை மேற்கொள்றோம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாணங்களை நாம் செஞ்சிருக்கிறோம். உங்களுடைய நெஞ்சு தொட்டு பார்த்து சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில இதுவரை எத்தனையோ பிரயாணங்களை நாம் செய்திருக்கிறோம், எவ்வளவோ பிரயாணங்களை நாம் முடித்திருக்கிறோம். இப்ப நாம் இதுவரையில நாம் செய்த பிரயாணத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை நான் டச் பண்ண வரல. இதுவரைக்கும் நாம் செய்த இவ்வளவு பிரயாணங்களும் எதற்காக நாம் செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய திட்டங்களுக்காகவும் நம்முடைய நோக்கங்களுக்காகவும் நாம் பல பிரயாணங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற நாம் பிரயாணம் செய்யக்கூடாது என்பது அல்ல. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நீயும் நானும் இதுவரைக்கும் தேவ திட்டத்தின்படி, தேவ நோக்கத்தின்படி, தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து, தேவனுடைய சுவிசேஷத்தை துறந்து சுமந்து, ஆண்டவர் இயேசுவை சுமந்து எத்தனை பிரயாணங்களை இதுவரைக்கும் நாம் மேற்கொண்டிருக்கோம். தப்பா நினைக்காத ஒரு காரியம் சொல்றேன். பல தடவை இத்தாலிக்கு பறந்திருக்கு. ஒரு தடவை ஒரு சமர் பீரியட்ல விமானத்தில் போய்கொண்டிருக்கும் போது அந்த விமானம் ஆல்மோஸ்ட் ஃபுல், எல்லா சீட்டும் நிரம்பியிருக்கு. திடீர்னு ஒரு கேள்வி, ஏன் இவ்வளவு கிரௌடா இருக்கு? ஓஹோ, கேள்வி விடக்குள்ள பதில் படக்கு. இது சம சீசன், ஹாலிடே சீசன், பீப்புள் ஆர் மேக்கிங் ஹாலிடேஸ், தட்ஸ் வை தே ஆர் ஃபிளைங், தே ஆர் ஸ்பெண்டிங் மணி, ஸ்பெண்டிங் டைம், பிகாஸ் தே ஆர் கோயிங் டு என்ஜாய் தேர் ஹாலிடேஸ். சம்பையா வேற இது. அது விடுமுறை காலமாக இருந்தபடியால் ஜனங்கள் தங்கள் விடுமுறை நாட்களை கழிக்கிறதற்கு அந்த விடுமுறை நாட்களிலே திரளாக விமானத்தில் எல்லாரும் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், என்ன ஹாலிடேஸ் மேக் பண்ண போறோம், கடலுக்கு போவோம், நீந்துவோம், சாப்பாடு சாப்பாடு கிரில் போடுவோம். அவங்க எல்லாம் வெல் பிளான் சொல்லுவா செய்வாங்க இந்த காரியத்தில். அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஏன்னா ஹாலிடேஸ் மேக் பண்ண போறோம். நான் யோசிச்சேன், அவங்க எல்லாம் ஹாலிடேஸ் மேக் பண்ண பறக்கிறாங்க, இப்ப நான் எங்க பறக்கிறேன்? எனக்கு ஹாலிடேஸ் மேக் பண்ண நான் பறக்கல. நாம் பறந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவது. So I have to speak the word for the people. அவர்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க எனக்குள்ள ரெட்டிப்பான சந்தோஷம். I am giving the way to the people. That's why I am flying to somewhere. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரயாணங்களை நாம் செஞ்சிருக்கிறோம், இனிமேலும் செய்ய போறோம். பிரயாணம் செய்து பாவம் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கென்று எத்தனை பிரயாணங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நற்செய்தியை சுமந்து, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து, தேவராஜ்யத்தின் நிமித்தம், கர்த்தருடைய சபையின் நிமித்தம், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் இதுவரைக்கும் நாம் எத்தனை பிரயாணங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, காலம் இருக்குது, நேரம் இருக்குது. சாகும் வரைக்கும் நமக்காகவே இந்த உலகத்தில் நாம் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருப்போமாக இருந்தால் ஒரு நாள் வரும், எல்லாம் அதுவரைக்கும் நாம் செய்த பிரயாணத்தில் ஏற்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் போயிடும். பட் ஆண்டவருக்காக நீ செய்கிற பிரயாணங்கள் அதில் ஏற்படுகிற தேவராஜ்யத்தின் நன்மைகள் உன்னோடு கூட வரும். தோழா, நான் சொல்றதை கேள்வி. Try to change your way. Make a solution. So we have to change by the word of God. தேவனுடைய வசனம் நம்மை மாற்றும். ஏன் இந்த பிரயாணம்? தேவன் வாக்கத்தின்படி. ஏன் இந்த பிரயாணம்? தேவ சித்தத்தின்படி. இது கடினமான பிரயாணம் ஆயிட்டுதே, சமுத்திரங்களை கடக்க வேண்டி இருக்குது. அதுபடி பரவாயில்ல. I have to comply the will of God. That is my law. என்ன ஒரு காரியம் சொல்ற கேளுங்க. இன்றைக்கு நமக்கு பிரயாணங்கள் பெரிய கஷ்டம் இல்லையே. இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்தில், இந்த விஞ்ஞான காலத்தில் பிரயாணங்கள் பெரிய கஷ்டம் இல்லை. அன்றைக்கு பவுல் மேற்கொண்டு பிரயாணம் செஞ்ச காலத்தில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கு இல்லையே? விஞ்ஞானம் வளரல். பாய் கப்பல்ல தான் போனா. ஆகவே காற்று அடிக்கிற பக்கமாகத்தான் அந்த கப்பல் ஓடணும். கொன்கோர்டன்ஸ் தமிழ் பைபிள் வச்சிருக்காங்க, அல்லது இங்கிலீஷ் ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள் வச்சிருக்காங்க, நீங்க வீட்டு போய் பாருங்க. அவருடைய 1900 பக்கத்துல நம்பர், அந்த பவுல் கடைசியாக செய்த மூன்றாவது கப்ப பிரயாணம் இருக்கு. அது அவங்க அம்புக்குறி போட்டே போறாங்க. அதை நம்ம பாக்குறது இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க. அவன் போக வேண்டிய வழியை விட்டு பல பல தூரங்களை சுத்தி போயிருக்கிறாங்க. ஏன் அப்படி போனாங்க தெரியுமா? காற்று அவங்களுக்கு பிடிக்கிறது. ஆகவே காற்றடிக்கிற பக்கமாகவே போய் 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 அநேக நாட்களை, மாதங்களை, வாரங்களை இந்த பிரயாணத்தில் அவர் செலவழிக்க முடிந்தார். ஒரு பயங்கரமான பயம். ஆனா இன்றைக்கோ நமக்கு உலகத்தின் எந்த மூலைக்கும் வேக வேகமாக போய் வரக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து, நான் நம்புறேன் இன்றைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்தில் இருந்திருக்குமா? இருந்தால் ஒருவேளை அவன் செய்த சுவிசேஷ பணியின் பக்கம் ரெட்டிப்பாக செஞ்சிருப்பான் இல்லையா? யாருக்கு தெரியும்? ஆனா நமக்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. விஞ்ஞானம் வளர்ந்திருக்குது, வாகனங்கள் தாராளமாக இருக்குது, எந்த இடத்துக்கும் பறக்கக்கூடிய வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனாலும் இன்று வரைக்கும் நற்செய்தி சுவிசேஷம் பரவாமல் இருக்கிறது. நான் மெக்னாஸ்ல வேலை செய்யல, ஆனா மெக்னாஸ் குறித்து எங்கேயும் ஒரு குறிப்பு பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. எவ்ரி இயர்ஸ் தே ஆர் பிளானிங், இந்த கடவுள் வேலை செய்யறதுக்கு இருக்கு. எவ்ரி இயர் தே ஆர் பிளானிங் ஹவு டு எக்ஸ்பேண்ட், எப்படி அதை பெருக்கிறது, இந்த வருஷம் எத்தனை பிரான்சஸ் உருவாக்குறது. இன்றைக்கு ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆல்மோஸ்ட் எல்லா கண்டங்களுக்குள்ளும் அந்த மைக்ரோஸ் போய். நான் நினைக்கிறேன் ஆண்டவுடைய நற்செய்தி போகாத இடங்களுக்கு எல்லாம் இந்த மைக்ரோஸ் போய். எலக்ட்ரிசிட்டி பவர் ஆல்மோஸ்ட் இன்றைக்கு உலகம் முழுக்க போயிடுது. ஆனா இன்று வரைக்கும் ஆண்டவுடைய நற்செய்தி போகையிலே, சுவிசேஷம் போகையிலே. ஒருவேளை நீங்க என்ன கேப்பீங்க, பாஸ்டர் நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க, இன்னும் சுவிசேஷம் உலகம் முழுக்க போகுதுன்னு சொல்லி. ஓஹோ, அப்படியா? உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி போயிருக்குமா? இருந்தால் ஆண்டவுடைய இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்திருக்குமே. வேதத்தின் கடைசி தீர்க்கதரிசன நிறைவேறி இருக்குதுமே. அவர் இன்று வரைக்கும் நற்செய்தி எட்ட வேண்டிய இடங்களை எட்ட இல்லை, போக வேண்டிய இடத்துக்கு போக இல்லை. விஞ்ஞானம் வளர்ந்திருக்குது, நாகரிகம் வளர்ந்திருக்குது, வசதிகள் வாய்ப்பு. ஆனால் ஆண்டவுடைய நற்செய்தி மாத்திரம், சுவிசேஷம் மாத்திரம் இன்னும் போகாமல், போக வேண்டிய இடங்களே போகாமல் இருக்குது. காரணம் என்ன? அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருந்த அதே ஆவிதானே நமக்குள்ளே இருக்குது. ஏன் நமக்குள்ள அந்த துடிப்பு இல்லை? ஏன் நமக்குள்ள அந்த வேகம் இல்லை? ஏன் நமக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு இல்லை? ஏன் நமக்குள்ள அந்த சக்ரிஃபைஸ் இல்லை? நாம் எல்லாம் சுயநல கிறிஸ்தவ. I'm sorry to say, I know what I preach. கையில ஹண்டி, 14 நாட்களாக நட்சத்திரமும் சூரியனும் காணப்படுது, மழை பெருமழை, 14 நாட்களாக கப்பலில் இருந்த ஒருவர் ஒன்றும் புசிக்கல, சாப்பிடல, இரவு பகல் தெரியாம இருக்கு. Die. They have no hope. இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன காலம் அன்றைக்கு இருக்குமா? ஒரு சின்ன மெசேஜ் ஹண்டில், யோ மழை அடிக்குதப்பா, அனுப்பு ஹெலிகாப்டர். ஒருவனு சாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்க பறக்குது, போகுது, தூக்குது, வரு. ஆனா அன்றைக்கு பாய்க்கப்பட விஞ்ஞானம் வளராத காலம். ஆனால் நினைக்கிறேன் அந்த கப்பலை 267 பேர் ஆகும் என்ன நினைக்கிறேன். ஆனால் இந்த தேவ மனுஷன் அவர்களோடு ஒரு மனுஷனாக இருக்கும். ஏன் இந்த கப்பல் பிரயாணம்? தேவனுடைய நோக்கம். ஏன் இந்த கப்பல் பிரயாணம்? தேவனுடைய சித்தம். அப்போ பவுலே, இது உனக்கு கடினமாக இல்லை, கடினமா இருக்கிறது உண்மைதான், ஆனா தேவனுடைய விருப்பம் ஆயிட்டது. பாத்திரம் கசப்பாக இருந்தாலும் அதை கொடுக்கிறவர் பிதாமல்லவா? இதுல நான் பானம் பண்ணாது இருப்பேனும். சிலுவை பாடுகளை நினைக்கும் போது எனக்கு எனக்கு ரத்த நாளங்கள்லாம் வெடித்து ரத்தம் ஊத்துது. படப்போற பாடுகளை நினைக்கும் போது ரத்த நாளங்கள் வெடித்த ரத்தம் கொட்டுது. கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி ஆகட்டும். இதற்காகவே நான் வந்தேன். Father, I am submit myself. இன்றைக்கு நாம் ஒளிங்களை போட்டு அங்க கொசு இருக்கா, குழம்பு இருக்கா, கோலா இருக்கா, பாய் இருக்கா, கிலோ இருக்கா, தலைவலி இருக்கா, ஹண்டி இருக்கா? But I don't know. But he was preaching the gospel. Building. Never got you to come. He was a challenge for us. Apostle Paul Paul Paul. Devanudaiya nokkathukku avarudaiya thittathukku nam enna oppukodum. Kadinamaga irukkum. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவ திட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவ சித்தம். ஒவ்வொருவரும் அதை நிறைவேற்றணும். அதற்கு நாம சப்மிட் பண்ணணும். Don't put any condition to fulfill the will of God in your personal life. Don't hesitate. உன்னை தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னை விட்டா இத்தனையோ பேர், ஆனா ஐ டோன்ட் டு மிஸ் இட். நம்பர் டூ, ஏறப்படப்படியா சீக்கிரம் போகுது. இரண்டாவது காரியம் நாம் அதுக்கு இந்த கற்றுக்கொள்றது 27:4.
அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காட்டா இருந்தபடியினாலே சீப்புரு தீவில்
27:4
மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம். ஜூலியு பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகரிடத்தில் போய் பராமரிக்கப்படும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியினால் சீப்ருதுவின் ஓதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளை கடல் வழியாய் ஓடி நாட்டு மூரா நூற்றுக்கு அறுபது பவுனினால் சொல்லப்பட்டவளை பார்த்திலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும்
வடமேற்கு பாருங்க பதினொன்றாம் வசத்தை பாத்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமி மாலுமியை கப்பல் எஜமானுடைய வார்த்தையை தான் அதிகமாக நம்பினான். இப்ப இந்த கப்பல்ல அந்த கப்பல் சீப் கப்பல் எஜமான் இருந்திருக்காங்க. மட்டுமல்ல அந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருந்திருக்கான் மாலுமி. மட்டுமல்ல ஒரு செஞ்சூரியன் இருந்திருக்கான் அதான் நூற்றுக்கு அதிபதி. மூன்று பேரும் இருந்திருக்காங்க. இப்ப தேவனுடைய மனுஷனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை அவன் நம்புறதுன்னு பார்க்க மாலுமி கப்பலில் இருந்து மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை அதிகம் நம்பிட்டான். ஆகவேதான் அவர்கள் சீதோன் என்கின்ற பட்டணத்திலே அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தையை நம்பாமல் மாலுமி கப்பின் சொன்ன வார்த்தையை நம்பி பயணத்தை தொடர்ந்துட்டான். இந்த அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு சில நாட்கள் அந்த பட்டணத்தில் தங்கியிருப்பார்களா இருந்தால் இந்த பயங்கரமான ஒரு அனுபவத்துக்குள்ள அவர்கள் போயிருக்க வேண்டி வந்திருக்கார். ஆனால் பவுலா சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் நம்பல் கப்பு. சோ இதை வச்சு நான் ஒரு காரியத்தை நம்ம சொல்ல போறோம் நல்லா கவனிங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் யார் சொல்லுகிற வார்த்தைகளை அதிகமாக நாம பிலீவ் பண்றோம்? ஆண்டவருடைய ஆவியை பெறாத படித்த ஒரு பட்டதாரி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம முன்னெடுக்க போறோமா? அல்லது தேவ ஊழியக்காக தேவ ஆவியை பெற்ற தேவ அபிஷேகத்தை பெற்ற தேவ ஊழியக்காக சொல்லுகிற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம முன்னெடுக்க போறோமா? பவுல் எச்சரிப்பை கேட்டு பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த பிரயாணத்தை தொடராமல் அவர்கள் அந்த அந்த சீதோன் பட்டணத்திலே அவர்கள் தங்கியிருந்திருப்பார்களா இருந்தால் இந்த 14 நாட்கள் உண்ணாமல் புசியாமல் மரண பயம் அவர்களை மேற்கொள்ற அளவுக்கு அந்த ஜூரோ கிளிதோன் காத்து வந்து அந்த 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 புயல் அடிச்சு கப்பல் உடைகிற அளவுக்கு பயங்கரமான அந்த அனுபவத்துக்குள்ளே இவர்கள் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சொன்ன பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருந்தார். அநேக தடவைகள் நாமும் உலகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். சமுதாயத்திலே சமூகத்திலே இருக்கிற பெரியவர்கள் அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அதிகமாக செவி கொடுக்கிறோம். ஆனால் தேவ ஆவியை பெற்ற தேவ மனுஷர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் செவி கொடுக்கிறோம். நாம் யாருடைய வார்த்தைக்கு அதிகம் கவனம் செலுத்துறோம்? யாருடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம்? உலகம் கவர்ச்சியாக இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆளுகையில் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ள தேவ ஆவியிலேயே தேவ ஆலோசனைகளையும் தேவ வார்த்தைகளையும் நமக்கு கற்றுத்தர நமக்கு சொல்லித்தர அவர்களுக்குள்ள தேவ ஆவியிலேயே அவர் யாருடைய வார்த்தையை நாம் நம்புறோம்? இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தாங்களுக்கு இருக்கிற பட்டணங்களிலே தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்தவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்கள் அவர்கள் அதிகாரத்திலோ செல்வாக்கிலோ திறமை அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கிறது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறபடியால் அவர்கள் தேவனுக்குள்ள வளர வேண்டிய அளவுக்கு இன்னும் வளர முடியாமல் தவிக்கிறார்கள், தத்தளிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். நான் சொல்றது உண்மை. துன்மார்க்கோட ஆலோசனைப்படி நான் என்ன செய்ய உடனே கொலகாரன் கொள்ளை அடிக்கிறவன் தான் துன்மார்க்கன்னு நம்ம. பாவங்கள் மன்னிக்கப்படாமல் தங்கள் பார்வைக்கு பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லாமல் தேவகுமாரன் பாவப்பரியாகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை உள்ள அனுபவம் இல்லாமல் தங்களை நீதிமானாக கருதுகிறவர்கள் அநேகரும். உலகத்தில் எவர் எப்படி வாழ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு விருப்பங்கள், ஒவ்வொரு திட்டங்கள், ஒவ்வொரு நோக்கங்கள், ஒவ்வொரு பாரங்கள், ஒவ்வொரு சோ அண்ட் சோ. பட் வி ஆர் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு நோக்கம் உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு. நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. என்னாலே தேவனுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் எனக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்குது. ஐ ஹாவ் டு, நான் அதை நிறைவேற்றணும். உனக்கு என்று தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் ஏற்கனவே அவைகள் நிர்ணயிக்கப்பட்டாயிட்டது. அவைகளை நாம் அறிந்து, தேவ பாதத்தில் அறிந்து உணர்ந்து தெரிந்து அவைகளை நாம் நிறைவேற்றணும். நிறைவேற்ற நாம பிரயாசப்படணும். உலகத்தின் ஆலோசனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கிற ஒரு விசுவாசி தேவனுக்குள்ள வளர முடியும். ஒரு நமக்கு நல்லவர்களாக இருக்கலாம், இட்ஸ் ஓகே. அவங்க பெரியவர்களாக இருக்கலாம், இட்ஸ் ஓகே. படித்தவர்களாக இருக்கலாம், சரி. ஆனா தேவ ஆவியை பெற்ற, தேவ அபிஷேகத்தை பெற்ற தேவ ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். பார்த்திருக்கேன் பல இடங்கள், சிலருக்கு அவர்களுடைய விருப்பத்துக்கும் அவர்களுடைய நினைவுகளுக்கு ஏற்றபடி நாம் ஆலோசனை சொல்லணும். உள்ளுக்கு ஒரு திட்டம் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும், அதற்கு ஏற்றபடி அதற்கு இசைவாக நாம புத்திமதி சொல்லணும். அவர்களுக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள், திட்டங்கள், பாரங்கள், நோக்கங்களுக்கு ஏற்றபடி நாம ஆலோசனை சொல்லாவிட்டால் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்கே நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுறது, எப்படி தேவ பணி நடக்கிறது, எப்படி தேவனுக்குள்ள வளர்றது, எப்படி தேவனோட வாழ்றது, யாருடைய வார்த்தையை நாம் அதிகமாக நம்புறோம். இப்ப என்ன கவனிங்க, சேவை முடிஞ்சு போயிட்ட போறோம், நியூஸ் பாக்குறோம், செய்தி. ஈராக்ல 18 பேர் மரணம். நான் ஒரு கதைக்கு சொல்றேன். பொம்பையில குண்டு வெடிப்பு இல்ல, உண்மையில நான் சொல்றேன், இது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. இப்ப பிரேசில்ல உள்நாட்டு கலவரம், பேருல நிலநடுக்கம், சோ அண்ட் சோ. இப்ப நாம உட்கார்ந்துட்டோம், சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நம்பிடும். அவன் யாரு சொல்றான், எங்க இருந்து சொல்றான், அது எல்லாம் நாம எங்கேயாவது போய் கேட்கிறோம். சொல்லுங்க, அப்படியே நம்புறோம். நாளைக்கு 19 கிராட்டில் வெயில் அடிக்க போகுது, நம்பிடும். பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி உடுப்பெல்லாம் நாளைக்கு வெயில் அடிக்க போகுது. பிள்ளைகளுக்கு பெரிய உடுப்பில் அடுத்து வச்சு ஆயத்தப்படுத்தி பாடுவோம். பிள்ளைகளுக்கு போடுவோம். செய்தி கேட்கறது பிள்ளைகள பாவம் அவதான் செய்தி. அவைகளை நாம நம்புகிறோமே, அவைகளை நாம நம்புகிறோமே. ஏன் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய மனுஷர்கள், தேவ ஆவியை பெற்ற தேவ மனுஷர்கள், தேவ வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள், ஏன் எழுதப்பட்டிருக்கிற தேவ வார்த்தைகளையும் தேவ ஆவியை பெற்ற தேவ மனுஷர்கள் சொல்ற ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் ஏன் நாம் நம்புறதில்லை? மை பைபிள் சேஸ், பலியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ள. வலிய விட்டு விலகிறவனுக்கு நாம புத்திமதி சொன்னால சிலவர் வெளியில காட்ட மாட்டான், ஆனா உள்ள நெக்லேட் பண்ணுவான். They don't accept. What do you say? They neglect. ஆண்டவருடைய வார்த்தைகளை அல்லது ஆண்டவருடைய தேவாவியை பெற்ற மனுஷனுடைய வார்த்தையை நாம் நம்புறோம். அதுக்கு நாம் விட்டு கொடுக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை. இங்க பாருங்க, அந்த நஷ்டத்தை கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. ஏன் அந்த கடு அந்த யூரோ கிளிதோன் காத்துக்குள்ள அந்த புயலுக்குள்ள அந்த அந்த கப்பல் இவ்வளவு அகப்பட்டு அடிபட்டு சாகுற அளவுக்கு போக முடிய காரணம் என்ன? அன்றைக்கு அப்போ சொல்ல எச்சரித்த அந்த வார்த்தைகளை மாநிலம் கேட்டு அதற்கு அவன் ஒப்பு கொடுத்திருந்தால், அது நடந்திருந்தால் இந்த இவ்வளவு கடினமான அனுபவத்துக்குள்ள போயிருக்க முடியும்? அவசியம் இல்லையே. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு, தெரியுமா? 30 ஆண்டுகள் நம்முடைய நாட்டில் பிரச்சனை நடந்திருக்கு. Thousands of people ஆனா அவங்க சொல்ற கேளுங்க, இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நம்முடைய நாட்டில் இருக்கிற தேவ ஊழியர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி பல ஊழியர்கள் இப்படிப்பட்ட ஒரு அழிவு நம்முடைய தேசத்தில் வரப்போது சொல்லி முன்னறிவித்தார். ஆனா பீப்புள் they don't care what you are told, they don't believe. இது ஒரு காரியம் நாம் படிப்போம். 27ஆம் அதிகாரம் சீக்கிரம் போக நேரம் போகுது. 27:3
மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பரியாமரிக்கப்படும்படிக்கு உத்தரவு
கொடுத்தார். சீக்கிரம் சீதோன் பட்டணத்தில் அந்த துறைமுகத்தில் இவங்க போய் நிக்கிறாங்க. ஏனென்றால் அடுத்த கப்பல் மாறும், ரைட்? அடுத்த கப்பல் மாறும். இப்ப சீதோன் பட்டத்தில் போய் இருக்கிறாங்க. இப்ப சீதோன் அந்த துறைமுகத்தில் இருக்கும் போது இப்ப நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான் தெரியுமா? பவுலை ரிலீஸ் பண்றான், கட்டுக்களை அவிழ்த்து. மட்டுமல்ல, அந்த சீதோன் பட்டத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களிடத்தில் போய் அவன் ஆறுதல் அடைபிடிக்கு 100 அதிபதி அவனை ரிலீஸ் பண்றான். நல்லா கவனிங்க, பவுல் ஒரு கைதி. ஆனா 100 அதிபதி அந்த துறைமுகத்தில் இருக்கும் போது அந்த கப்பல் புறப்படும் வரைக்கும் அந்த நாட்களிலே அந்த நாளுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கிற தன்னுடைய நண்பர்களை போய் பார்க்கவும் அவனிடத்தில் பராமரிப்பு அடையவும் பவுல் ரிலீஸ் பண்றான். அர்த்தம் என்ன? கைதியை எப்படி நூற்றுக்கு அதிபதி அனுப்பினார்? காரணம் என்ன தெரியுமா? அந்த கப்பலிலே இருந்த சில நாட்களுக்குள் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நற்பண்புகள் அல்லது தெய்வீக குண நலன்கள் அவரை மிகவும் கவர்ந்திருந்தபடியால் அவனுடைய தேவ மனுஷன் என்பதை உணர்ந்து ரிலீஸ் பண்ண. You can go. இப்ப ஒருவேளை மறுபக்கத்தில் அப்படி ஒரு கைதியை இந்த 100 அதிபதி வெளியிட விட்டு அவன் தன் சின்ன இடத்துல போய்விட சொல்லி அவன் தப்பி போயிருந்தால் 100 அதிபதி அவுட். ஏனென்றால் 100 அதிபதியில கொடுக்கப்பட்டிருக்க குற்றவாளிகள் அத்தனை பேரும் ராணுவத்திலே கொண்டு போய் ஒப்புவிக்கப்படணும். அப்படி இல்லாத இவர்களுக்கு தண்டனை இருக்கு. ஆனால் பவுலுடைய நற்குணங்களையும் தெய்வீக குணநலன்களையும் பார்த்த அந்த 100 அதிபதி அவன் போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற நண்பர்களிடத்தில் ஆறுதலுடைய பராமரிப்படைய அவனை ரிலீஸ் பண்றான். பாரு, அந்த கப்பலிலே இருந்த அந்த சில நாட்களுக்குள்ளே அந்த தேவ மனுஷன் தன்னுடைய தெய்வீக நற்குணங்களை நற்பண்புகளை அவன் வெளிப்படுத்தியிருக்கான். பாரு, சில நாட்கள் செஞ்சூரியன் கண்டுபிடிச்சான், நீ 100 அதிபதி கண்டுபிடிச்சான். இவருடைய தேவ மனுஷன் அவருடைய வார்த்தையினால் அல்ல, அவருடைய வாழ்க்கையினால், அவருடைய சொல்லினால் அல்ல, அந்த கப்பலில் இருந்து அவன் செய்த கிரியைகளினால், அவருடைய தேவ மனுஷன் என்ற தேவனுடைய ஊழியர்கள் என்பதை அந்த 100 அதிபதி கண்டுபிடிச்சிட்டான். பாரு, ஒருவேளை சொல்லல, நான் கடவுளுடைய ஊழியக்காரன், கத்தர் ஊழியக்காரன் சொல்லி, ஆனா எல்லாரும் அதை அக்செப்ட் பண்றதில்லை. நம்முடைய வார்த்தைகளை இலகுவுள்ள ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய வார்த்தையினாலே நாம் சொல்லுகிற செய்திகளை, நம்முடைய வாழ்க்கையினாலே மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற செய்திகளை அதிகமாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார். வார்த்தையினால மட்டுமல்ல, நாம் வாழ்க்கையினாலும் பிரசங்கிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். வார்த்தையினால மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினால நாம் பிரசங்கிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை நாம் ஒருவரும் மறக்க கூடாது. சொல்லப்போனா ஆல்மோஸ்ட் நாம் எல்லோருமே ஒரு பிரசங்கி தான். நம்முடைய சொல்லுக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. இயேசு எதை பேசினாரோ அதை அவர் வாழ்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கடைபிடித்தார். அந்த சில நாட்களுக்குள்ளே அவனுக்கு இருந்த அந்த தெய்வீக குணநலங்கள் வழிபட்டு, எனக்கு அருமானவர்களே, நாமும் தேவனுடைய பிள்ளை. நாம் வாழுகிற பிரதேசத்தில், நாம் வாழுகிற பட்டணங்கள், நாம் வேலை செய்கிற இடத்துல என்ன மறுபடி வேலை போகட்டுமா? நாம் இருக்கிற சபையில் நம்முடைய தெய்வீக குணநலங்களை, நமக்குள்ளே இருக்கிற நற்பண்புகளை குறித்து சபையில் இருக்கிற மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். தட் ரைட் பொசிஷன். பாடு, நற்சாட்சி பெற்ற நாலு பேர்கள் வேண்டும், இயேசுவுக்காய் வாழ நீயும் நானும் வேண்டும். சபையில நற்சாட்சி பெற்றவர்களை ஊழியத்தில் நியமி. பணத்தை வேகமாக சம்பாதிக்கலாம் ஒருவேளை ஒருவேளை, ஆனா நற்சாட்சி வேகமாக சம்பாதிக்கலாம். இட் டேக்ஸ் டைம், இட்ஸ் வெரி காஸ்ட், யூ நோ தட். நாம் இருக்கிற சபையிலே நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். எஸ், பெரிய சாட்சி. உங்களை பார்த்து உண்மையாகவே அது சகோதரி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், இட் இஸ் நாட். இந்த சகோதரி உண்மையாக ஒரு தேவனுடைய மனுஷன் தானப்பா. அவருடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கு. அவன் நடத்தைகள் இயேசுவை பிரதிபலிக்கு. சீக்கிரமா போகும் அடுத்ததுக்குள்ள சுவாரஸ்யமான ஒரு காரியத்துக்கு போகும். 28 அதிகாரத்துக்கு வாங்க, 4 வசனத்தை. 28:4,
விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன்,
இந்த மனுஷன் கொலைபாதகன்,
சந்தேகம்
சந்தேகமே இல்லை. இது எப்படி இருக்கு? யாரை பார்த்து எந்த வாத்து சொல்றாங்க பாருங்க. I am laughing and I am crying. இந்த மனுஷன் கொலைபாதகன் அப்படி சொல்லிதான் பரவாயில்ல. நாட் அவுட், இட் இஸ் வெரி கிளியர், சந்தேகமே இல்லை இவன் கொலைபாதகன். என்னத்தை நான் பொருள் சொல்றேன், இதுக்குள்ள சொல்ல உடனே சொல்லிட்டு போறேன். அடுத்தது இப்ப என்ன கவனி, யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து. யார் அவர்? தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன். அவனை பார்த்து உலகம் சொன்ன வார்த்தை கலகம். என்ன கவனிங்க, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான காரியம், பாடம், லெசன் என்ன தெரியுமா? லெசன், ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய மனுஷனும் மனுஷன். இன்னும் ஒரு முடிவு மேல போனால், ஒவ்வொரு உண்மையான தேவ ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்வதற்கு தப்பவே முடியாது. ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும், ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது தவிர்க்க முடியாது. சிற்சில நேரங்கள் ஹலோ, இதை குறித்து கொஞ்சம் விவரம் பேசணும். அந்த டைம் போய் மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளட்டும், அது ஒரு பக்கம்.
and how I react, that is very important. கொலைவாதன்னு சொல்லும் போது நான் கொலைவாதன்னு போய் அப்படி சொன்னாலே அப்படி சொன்னாலே அவன் ஒண்ணு கூக்குற அவன் கேவலம் போனுங்க சொல்லிட்டு போயா எனக்கு தெரியும் நான் யாரு நான் என்ன செய்யறேன் எங்க வந்திருக்க என்ன செய்ய போறேன் ஐ நோ மை போதே போட்டார் அழுதுட்டாங்க என்ன எப்படி சொல்லிட்டான் இன்னொரு காரியம் சொல்லட்டுமா ஒன்று சாமல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஆலயத்துக்கு போற ஏடா அவருக்கு பிள்ளைகள் அவள் போகும்படி இடத்துக்கு போனால் பாருங்க ஆலயத்துக்கு போற போய் என்ன செய்தான் தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து அதீக நேரம் ஜெபம் பண்ணியிருக்கான் அதை குறித்து பொருள் சொல்றேன் வருது அது பக்க நாட்டு பார்க்க நேரம் போகுது ஜெபம் பண்ணினால் சத்தம் பண்ணி வருது அண்ணார் வாசல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கிறார் யார் தெரியுமா யாரு பார்த்த தெரியுமா பிரதான ஆசாரியனாகிய ஏலி சாதாரண ஒரு விசுவாசி இல்லை அது ஒரு மனுஷனும் இல்ல பிரதான த ஹை பிரீஸ்ட் பிரதான ஆசாரியம் வாசல் இருந்து பார்த்துட்டே இருக்கிறான் இவர் என்ன செய்யறார் இவ்வளவு நேரம் என்ன செய்யறார் மற்றவங்க எல்லாம் வந்தா சில சில எல்லாம் ஜபிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இவன் மாத்திர ஹி 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 டுக் லவ் லாங் டைம் டு ப்ரே பார்த்துட்டே இருக்கான் ஜெபம் பண்றான் வாழ அசைது சத்தம் வருகிறார் அண்ணாருக்கு இன்னா சொல்றது விளங்கு வந்தார் வேகமா யோ நருத் நீ உன் குடிய உன்னை விட்டு விளக்கு ஹலோ நான் உன் இல்லாதன்னு சொல்லல பைபிள் இருக்கத்தான் சொல்றேன் நான் உன் சோடிக்கல மிகட்பமா பேசல ஐ நோ வாட் ஐ அம் சேயிங் பிரதான ஆசாரியம் வந்து அண்ணால பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நிறுத்து உன் குடிய உன்னை விட்டு விலகு பாருங்க அவர் செய்தது என்ன தன்னுடைய நிலைமையை நினைத்து அவர் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கிறார் ஆனால் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவன் அவனை தைரியப்படுத்த வேண்டியவன் பிரதான ஆசாரியம் வந்து சொல்றான் குடிகாரியே உன் குடிய உன்னை விட்டு விலகு அவருடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும் யோசிப்பார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அண்ணா அதுவும் யாரால தவறால புரிந்து கொள்ளப்பட்டார் பிரதான ஆசாரியனால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார் ஆனா எனக்கு உண்மையான நேரம் மிக அருமையான ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காள் பாத்தீங்களா அவள் எப்படி பிரதிபலித்திருக்காள் உங்களையும் என்னையும் போலேண்டா ஜபத்தை விட்டு யோ என்னையா சொல்ற நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன நீ எல்லாம் ஒரு பிரதான ஆசாரியன நான் குடிக்கல நான் என் உள்ளத்தில் இருக்கிறதா ஆண்டு சமூகத்தில் ஊத்தி ஜபிக்கிறேன் நீ வந்து என்ன பார்த்து குடிகாரியன்னு சொல்ற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன உனக்கு எல்லாம் சரிபாத வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுவேன் ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா என் ஆண்டவன் ரெஸ்பெக்ட் என் ஆண்டவன் உமது அடியாள் பேலியாள் மக்கள் நான் ஒரு குடியாரி நான் என் உள்ளத்தில் இருக்க பாரத தேவ சமூகத்தில் ஊட்டி தலைவனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் அவருடைய பிரதிபலிப்பு சோ பியூட்டிஃபுல் தட் இஸ் ப்ராப்ளம் இட் இஸ் ட்ரூ பட் ஹவு டு யூ ரியாக்ட் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங் மோர் தேன் த ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கிறது உண்மை ஆனா அந்த பிரச்சனையின் அடிப்படையில் நாம எப்படி பிரதிபலிக்கிறோம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் அவர் க்ரோத் தட் இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூர் தட் த ரியாலிட்டி நாம எங்க இதெல்லாம் கேட்க போறோம் வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவாங்க அவர்கள் முறிந்து போவதே இல்லை எதற்கு? தேவனுடைய வசனம். அடுத்த சப்ஜெக்ட் போக முடியுமா? ரைட், போங்க அடுத்த வசனத்துக்கு. அஞ்சாவது வசனமா படிங்க.
அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது
இருந்தான்.
அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான்.
என்ன செஞ்சானா? கொஞ்சம் கவனிங்க. ஐ அம் கோயிங் டு ஃபினிஷ் இட் as soon as possible. சீக்கிரம் புடிங்க.
அவன் அந்த பூச்சியை
என்ன விதமா போறீங்க இப்ப கொலைபாதகம் சொன்னா தெரியுமா? ஒரு ஒரு விஷ விஷ பாம்பு, சாதாரண பாம்பு இல்லைங்க, விஷ பாம்பு அவன் கையை கடிச்சிச்சு. இவன் விறகு அள்ளி போடையில கையை கடிச்சிச்சு. நான் அநேக காரியங்களை கட் பண்ணிட்டேன், எனக்கு கடிச்சிச்சு. இப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தீவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அந்த பாம்பு எப்படிப்பட்டது என்றும். இந்த பாம்பு ஒரு தனி கடிச்சா அவன் தப்ப மாட்டான்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இவன் நினைச்சா இவன் கொஞ்ச நேரத்தில் பீக்கம் கண்டு சாக போறான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன செஞ்சான? அப்போஸ் நாயக பவுல் விஷப்பூச்சியை உதறிதான், நெருப்புல உதறிதான். என்னது அவனை கடிக்குது? தேவ பிள்ளைகளாகிய நாமும், ஆண்டவருடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நாமும் உதற வேண்டியவர்களை உதறணும். பாருங்க, உதற வேண்டியவர்களை பிடிச்சு வச்சுட்டே இருக்க கூடாது. அப்படி நம்ம பிடிச்சிட்டே இருந்தா விஷம் வேறும் உள்ளுக்கு அது பயங்கரமான பாதிப்பு கொண்டது. நான் ஆவிக்குரிய பிரகாரமாக பேச உதற வேண்டியதில் உதறணும். அப்படி இல்லாட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். எண்ணத்தை உதறது, அதுதான் எண்ணத்தை உதறது. சொல்லுங்க, சொல்ற கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் தடையா இருக்கிறவர்களை சீக்கிரமாக உதறுங்க. அப்படி இல்லாட்டால் அவைகள் உங்களை மேற்கொள்ளும், அவைகள் உங்களை விழும். தேவனோடு நெருங்க, தேவனை கிட்டி சேர இருக்கிற தடைகளை தயவு செய்து சீக்கிரமாக உதறிவிடும். அவைகள் இன்னும் பயங்கரமான காரியங்களுக்குள்ள வழிவகுக்கிறதுக்கு முதல் அவைகளை வேகமாக நீங்க உதறணும். நீங்க தானப்பா உதறணும். உங்களுக்காக இன்னொரு எனக்காக இன்னொரு வந்து உதறல. எந்த கையில தான் கடிக்குது? என்னுடைய வாழ்க்கையில கெடுக்குது, என்னுடைய வாழ்க்கையில உடைக்குது, என்னையெல்லாம் தேவனை விட்டு பிடிக்குது. அவன் நான் தான் சீக்கிரமாக உதற பண்ணி உதறணும். அதனுடைய எனக்கு தான் பாதிப்பு, இன்னொருவனுக்கு அவன் உதற முடியாது. எனக்கு அவனீங்க பொறாமை பயங்கரமான ஒரு விஷப்பான் விஷப்பூச்சி, அதை உதறு. இல்லது போனா நமக்கு நஷ்டம், கஷ்டம். படிங்க ஒரு வசனம். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 14:30.
சொஸ்தமனம்
உடலுக்கு
ஜீவன்.
எது ஜீவனா? நல்ல மனம். யா, நல்ல மனம் இருக்கணும். ஹலோ, நல்ல மனம், நல்ல மனுஷன், நல்ல மனம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார். பைபிள் சொல்லு, சொஸ்த மனம் என்ன?
உடலுக்கு,
உடலுக்கு, சரீரத்துக்கு, பிசிக்கலி, பிசிக்கலி ஜீவன்.
பொறாமையோ எலும்புருக்கி.
பொறாமையோ என்னவாமுங்க? எலும்புருக்கி. ஐயோ, பயங்கரமான ஒரு டிசீஸ் எலும்புருக்கி. எலும்புருக்கி, எலும்புக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது, உள்ள இருக்கு தெரியுமா? ஒரு கிடு எது தெரியுமா? எழும் பொறாம நாம் அதை உதறி அதை வச்சுக்கூட பயங்கரமான ஒரு சாம், அது ஒரு விஷப்பூச்சி, அதை உதற நேரம் போதும் போறேன் போட்டி மனப்பான உதறன் தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள ஏன் போட்டி பொறாமை உதறி தேவையில் கலக குணங்கள் முரட்டாட்டங்கள் புறம் கூறுது உதறி இன்னும் பல சொல்ல இவைகளை நாம் உதறாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை இவைகள் கெடுக்கும், மட்டுமல்ல நம்மை தேவனை விட்டு பிரிக்கும், தேவனோடு நாம் நெருங்கி உறவாட முடியாமல் போவோம். நான் முடிக்கிறேன். அடுத்த காரியம் என்னன்னா, இன்னொரு வசனம், ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிப்போமே. எட்டு படிங்க, 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 27 எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவனை கட்டளையிட்டார். யார் நிமித்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தம். அந்த கப்பலே பிரயாணப்பட்ட எல்லாருடைய ஜீவனையும் எல்லாரும் மரணத்தில் இருந்து ஆண்டவர் காப்பாற்ற ஆண்டவர் பவுலுக்கு வாக்கு கொடுத்தார். அவர் பவுல் நிமித்தம் அந்த கப்பலிலிருந்து ஒருவரும் சாகாதபடி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே பவுல் சொல்றான், உங்கள் ஒருவருக்கும் உயிர்ச்சேதம் வராது, பொருட்சேதம் இருக்குமே ஒழிய ஒருவருக்கும் உயிர்ச்சேதம் வராது. என்றால் என்னை ஆட்கொண்ட தேவன் இன்றைக்கு ராத்திரி எனக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆகவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆகவே எழுந்திருங்க, 14 நாட்களாக சாப்பிடாம இருக்கிறீங்க, வெள்ளியை காண இல்ல, இரவில் நிலவை காண இல்ல, சூரியனை காண இல்ல, ஒரே மழை, யூரோ கிருதன் காத்து அடி அடி புயல் அடிச்சு கப்பல் தாண்டி சாப்பிடு, ஆனாலும் 14 நாட்களாக ஒன்று காண எழுப்பிக்கிறார். அந்த மனுஷர்கள் மத்தியில் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும், நீங்க ஒரு தடவை சாக மாட்டீங்க, பொருட்சேதமே ஒழிய உயிர்ச்சேதம் நடக்காது, எனக்கு தேவன் சொல்லியிருக்கிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று அந்த தேவ மனுஷன் எழுப்பி சொல்றான். பாருங்க, எல்லாரும் மரண பயத்தில் இருக்கிறார். ஐயோ, கப்பல் யூரோ கிருதன் புயல் காத்து அடிக்குது, மழை 14 நாட்களாக அடிக்குது, சாக போறோம். கப்பல் இருக்க சரக்கு எல்லாம் கல்லி கடலில் போடுறாங்க, சாக போறோம். ஆனா ஒரு தேவ மனுஷன் அங்கே எழுதி சொன்னார், நீங்க சாகணும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். என்ன விசுவாசம் பாரு, எல்லாரும் சாக போன்னு பயப்படுறாங்க, ஆனா ஒரு தேவ மனுஷன் எழுப்பி சொல்றான் சாகமாட்டேன். காடுபடி தெரியுமா, அவருக்குள்ள இருந்த ஃபெய்த் பாரு. பாருங்க என்னொரு வசனப்படி, லூக்கா முதலாம் அதிகாரம், சீக்கிரம் லூக்கா முதலாம் அதிகாரம் 45 வசனம் படி முடியும். 1:45
விசுவாசித்தவனே பாக்கியவான், கர்த்தரால் அவனுக்கு அவளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் என்ன நடக்கும், நிறைவேறும். சிஸ்டர் பிரதர், உனக்கு தேவனால சொல்லப்பட்ட தீர்க்கங்கள், தேவனால அருளப்பட்ட வார்த்தைகள், தேவனால சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும், அவைகள் நடக்கும். அவைகள் தாமதிக்கலாம், ஆனால் தவறாது. தேவன் சொன்னவைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னை சுத்து வர 14 நாட்களாக வெள்ளியும் சூரியனும் சந்திரனும் காணாது போல இருட்டாக இருக்கலாம், சூழ்நிலைகள் பாதமாக இருக்கலாம், ஆனா நீ உண்மையான தேவனுடைய மனுஷன் இருந்தால் நீ தைரியமாக இருக்கணும். என்றால் உனக்கு தேவனால சொல்லப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏனால் உனக்கு சொன்னவர் தேவன், அவர் சர்வ வல்லமையான ஆண்டவர். சால்வி ஒரு ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். நாம் எல்லோரும் பணிந்து நிற்போமா.